சில பிச்சைக்காரருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெரிய அப்படின்னு பார்த்தால் அவர்களுக்காக ஒரு பக்கத்தில் பரிதாபப்படுகிறது, இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கை உண்மையிலேயே அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் தான் அதிகம். நான் அதை குறித்து பல காரியங்களை வாசித்திருக்கிறேன். அதில் சிலர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது பிச்சை எடுக்கிற தொழில், அவங்களுக்கு அதுக்கு அவசியம் இருக்காது, ஆனால் அது ஒரு தொழில், தொழிலா செய்வாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க ஏமாற்றுத்தனம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை நீங்க சமுதாயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏமாற்றுத்தனம் பண்ணுகிறவர்கள். ரெண்டு நாளைக்கு முன்னால கூட நான் இங்கே கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. நான் அப்படியே போய் அந்த இடத்துல பிரிட்ஜுக்கு இறங்கி அந்த சைடு இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பக்கத்து கீழே பைக்கை பார்க் பண்ணிட்டு நான் திரும்பி வந்து பைக் எடுத்தேன். எடுக்கும் பொழுது ஒரு பிச்சைக்கார மனுஷனை பார்த்தேன், வயசான மனுஷன், அப்படியே அழுக்கான ட்ரெஸ், அப்படியே கருப்பாய் அழுக்கு, அவ்வளோ அழுக்கான ட்ரெஸ், முடியெல்லாம் அப்படியே நீண்டமாய் வளர்ந்து அது சடை பிடித்து அப்படியே இருக்குது. அவன் திடீரென்று நான் பைக் எடுக்கும்போதே எப்படி வண்டி திருப்பலாம் அப்படியே வெளியில் இருக்கிறது கவனிக்கும்போது அப்படி கவனிச்சான். அவன் ஒரு தன் பையிலிருந்து இப்படி எடுத்தான். எடுக்கும்போது பார்த்தாக்க இவ்வளவு கத்தாக பணம், எல்லாம் 100-100 ரூபாய் நோட்டு, இவ்வளவு கத்துக்கான ஒரு நோட்டு, இவ்வளவு பெரிய பண்டில், என் பேக்ல கூட அவ்வளவு பணம் இல்லை, இவ்வளவு எடுத்தான். எடுத்து எண்ணுகிறான், எல்லாம் 100-100 ரூபாய் நோட்டு எடுத்து எண்ணி, ரொம்ப சீரியஸா என்ற நான் பாக்கிறது கூட அவன் கவனிக்கல, எல்லாம் எண்ணி திரும்பி பைக் உள்ள வச்சுட்டு அவன் ரொம்ப சீரியஸா வச்சுட்டுக்கிறான். அப்ப நினைச்சேன், இவன் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருக்குது. அந்த இடத்துல நல்ல ஹோட்டல்லே போய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கையில பணம் வச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்களில் இதை சிலர் தொழிலாய் வைத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன், இது போல நிறைய பேரை பார்த்திருக்கேன். இது ரெண்டு நாளைக்கு மேல பார்த்ததை இப்ப சொல்றேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது ட்ரெயின்ல டெய்லி போவேன் ரயில்வே ஸ்டேஷன் வழியா. அப்ப ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு கால் ஊனமான ஒரு மனுஷன் அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பான் ஸ்டேஷன். அந்த அப்ப இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு கல் வச்சு படிக்கட்டு இருக்கும், அந்த இடத்துல ஏறும் பொழுது கால் ஊனமான ஒரு மனுஷன் இருப்பான். அவரை பல நேரத்தில் கவனித்திருக்கிறேன். அவரை வீட்டிலிருந்து ஒருத்தர் வண்டியில 3 சக்கர அந்த வண்டியில வைத்து தள்ளிட்டு வருவாங்க, கொண்டு வந்து அங்க இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அவருடைய மனைவி நினைக்கிற ஒரு பெண் தள்ளிட்டு வருவாங்க, அதன் பிறகு போயிடுவாங்க. மதியானம் ஆச்சுனாக்க நான் சில டைம் மதியானத்துல வரும்போது பார்ப்பேன், அவனுக்கு வீட்டுல இருந்து பெரிய கேரியர்ல சாப்பாடு வீட்டுல இருந்து வரும், பெரிய கேரியர் ஃபுல்லா அப்படி வீட்டுல இருந்து சாப்பாடு வரும், சூடா சாப்பாடு வரும், வாழை இலையெல்லாம் வச்சு வரும். அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவான். சில நேரத்துல நான் போகும்பொழுது கவனிச்சிருக்கிறேன், சிலர் நல்ல ஆபீஸ் போறவங்க, ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்டாஃபா கூட இருக்கலாம், நல்ல ஆபீஸ் போறவங்க நிறைய பேர், அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது இது நடந்தது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால விஷயம், 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ அவனுக்கு அந்த நேரத்திலேயே 1 ரூபாய் 2 ரூபாய், 30 வருஷத்துக்கு முன்னால பிச்சைக்காரனுக்கு 10 பைசா போடுறத பெரிய விஷயம், 10 பைசா தான் சாதாரணமா பிச்சைக்காரனுக்கு போடுறது. அப்பவே சிலர் வந்து 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் கொடுப்பாங்க அவங்க கையில. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்கிட்ட 1 ரூபாய் கொடுக்கறாங்க, 2 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் அதன் பிறகு நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அந்த நபரை குறித்து ஒருவர் எனக்கு சம்பவத்தை சொன்னார். அந்த நபருக்கு இங்கே சோலைமேடு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பெரிய குடியிருப்பு, கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வச்சு ஒரு பெரிய வீடு அவருக்கு இருக்கு, சொந்த வீடு, அது நிறைய வாடகையெல்லாம் நிறைய வருது, வசதியான ஒரு மனுஷன். அப்ப இந்த நபர்கள்லாம் இவருக்கு கேட்டவுடன் இப்படி 1 ரூபாய்லாம் கொடுக்கறாங்களே, இவங்கெல்லாம் யாரு அப்படி சொல்லி விசாரிக்கும் பொழுது கவனிச்சா அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினவங்க இவங்கெல்லாம். அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் வட்டிக்கு பணம் ஏராளமா 1000 கொடுத்துருக்கிறான், வட்டிக்கு வாங்கினவங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவனை வந்து ஒரு பிச்சைக்காரனா பாக்கல, ஏன்னா அவன்கிட்ட இவங்க அடிமையா இருக்கிறாங்க, வட்டிக்கு வாங்கி இருக்கிறான், அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன் அவன், அவனுக்கு அது அவசியமே இல்லை, வாடகை வருகிறது, வட்டிக்கு விட்டு ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறான், ஆனாலும் அது அவனுக்கு ஒரு தொழில், தொழில். இப்படி அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே தொழிலாய் செய்கிறவர்கள் உண்டு, அவங்களுக்கு அது அவசியம் இல்லை. இன்னொரு உண்மையை கூட சொல்றது, உங்களுக்கு சில காரியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம வந்து பரிதாபப்படுறோம். நீங்க ரோட்ல போகும்போது டிராபிக்ல நிக்கும் பொழுது சில எங்க பார்த்தாலும் பெண்கள் வந்து பிச்சை எடுப்பாங்க, பார்த்திருப்பீங்க. எந்த இடத்துல டிராபிக்ல போனாலும் கையில சின்ன குழந்தை இருக்கும், சில மாச குழந்தைகள், ஒரு வயசு கூட இருக்காது, சின்ன குழந்தைகளை வச்சுட்டு பெண்கள் அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் அந்த குழந்தை வளரவே வளராதா? கொஞ்சம் யோசிச்சீங்க. அந்த இடத்துல வந்து அந்த சிக்னல்ஸ் நீங்க போய் நின்னீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அந்த இடத்துல பிச்சை எடுப்பாங்க, கையில சின்ன குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க. இது எப்பவுமே நீங்க வருஷ கணக்கில் நடந்துட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை வளரவே வளராதா? நான் சொல்றேன், இது ஃப்ராட். இது அவங்களுடைய குழந்தை கிடையாது. இதை வந்து ஒரு புத்தகத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை எழுதியிருந்தாங்க, அதை நான் படிச்சேன். இது அவங்களுடைய குழந்தை கிடையாது. இந்த குழந்தைகள் இந்த கும்மிடிப்பூண்டி பகுதியில் சில இடத்துல, இந்த ஆந்திரா மாடல்ல சிலர் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்கறாங்க. இந்த பிச்சை எடுக்கிற இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அங்க போய் 100 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைகளை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து பிச்சை எடுத்துட்டு சாயங்காலம் கொண்டு போய் அந்த குழந்தைக்கான அந்த வாடகை கொடுத்துட்டு குழந்தை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படி தொடர்ந்து இதை வந்து ஒரு தொழிலாய், என்ன சொல்றோம், ஏமாற்று தொழில். அது அவங்களுடைய குழந்தையும் கிடையாது. குழந்தை கையில் வச்சிருந்தா ஐயோ பாவம், சின்ன குழந்தை வச்சிருக்காங்களே, காசு கொடுத்துருவாங்க. அதனால இந்த குழந்தைகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வந்து பிச்சையை அவர்கள் ஜனங்களை ஏமாத்தி பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை இப்படி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்குது. அதனாலே சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது, சில கெட்ட விஷயங்களும் இருக்கிறது. இன்னைக்கு மதியான லெனின் ஒரு காரியம் சொன்னார், சொல்லலாமா? தெரியல. ஒரு முறை அவரும் ஒரு நண்பரும் ஒரு இடத்துல பைக்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு போகும்போது ஒரு பிச்சைக்கார பெண், ஐயா காசு கொடுங்கண்ணே அப்படின்னு. காசு இல்லைன்னாரா, கொடுங்கண்ணே, நான் இருந்தா கொடுங்க அப்படின்னா சொன்னாரா. அது மாதிரி நீ கேட்கற, நான் கேட்கல, இதுதான் எனக்கு உனக்கு வித்தியாசம். நீ கேட்கற, நான் கேட்கல, இது இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா. சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரியை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். பரவாயில்ல, நம்மகிட்டே நிறைய பணம் இருக்குது, இவர்கிட்ட அது கூட இல்ல போல இருக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்றதுனா, இன்னைக்கு பிச்சைக்காரங்க அவ்வளவு பணக்காரர்களா இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம இதையே சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. வேதத்திலே சில பிச்சைக்காரர்கள் இருக்குது. இன்னைக்கு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா, சில காரியங்கள் நீங்கள் சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். எல்லாமே நம்ம பிளைண்டா இருக்க கூடாது. உலகத்தில நமக்கு சுத்தில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்குதான் சில காரியத்தை சொன்னேன். இந்த பிச்சை என்பது உலகத்திலே மனுஷர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி செய்தாலும், வேதாகம நாட்களில் பிச்சை எடுத்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே பிச்சைக்காரர்களை குறித்திருக்கிறது. இந்த பிச்சைக்காரர்களில் ஒரு 3 பேரை இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். இவருடைய வாழ்க்கை குறித்து, இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய நல்ல அம்சங்கள் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடாத வேண்டாத காரியம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட பிச்சைக்காரர்கள் எல்லாமே அருமையானவர்கள். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3:1 வாசிக்கலாம்.
ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும்
தேவாலயத்திற்கு போனார்கள்.
அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை
சுமந்து கொண்டு வந்தார்கள்.
தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட
தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள்.
தேவாலயத்திலே
பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும்
அவன் கண்டு பிச்சை கேட்டான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரன், இவன் பிச்சை எடுக்கிற ஒரு இடம் எருசலேமின் தேவாலயத்தின் அலங்கார வாசல் எனப்பட்டதான அந்த இடத்தில் இவன் வழக்கமாக பிச்சை எடுக்கிறவன். இது இவனுக்கென்று அவன் நியமித்திருக்கிற ஒரு இடம், அங்கே அவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். பிச்சைக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவர்களுக்கு எந்த ஒரு செலக்டிவ் பிளேஸ் இருக்கும். சென்னையிலே பிச்சைக்காரர்களுக்கு யூனியன் இருக்குது, தெரியுமா? யூனியன்ஸ் இருக்கு. ஏரியா அலாட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஏரியாவில் நீ தான் பிச்சை எடுக்கணும், இந்த ஏரியாவில் நீ பிச்சை எடுக்கணும், இந்த ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூனியன் இருக்குது. அவங்க ஏரியா பிரிச்சு வச்சுதான் இன்னைக்கும் பிச்சை எடுக்கிறாங்க. சென்னையில் நடக்கிற உண்மை சொல்றேன். இவனுடைய காரியம் எப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இவன் எருசலேம் தேவாலயத்தில் அலங்கார வாசல் எனப்பட்டதான அந்த வாசல், அதற்கு 12 வாசல்கள் உண்டு. அந்த வாசல்களிலே அவன் அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த வாசலுக்கு முன்பாக இருந்து இவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இதுவரைக்கும் நான் சில பிச்சைக்காரர்களுடைய காரியத்தை நான் சொன்னேன். சில வாழ்க்கை முறை, பிச்சைக்காரர்கள் எல்லாருமே ஏழைகள் அல்ல அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நபரையும் நான் நிச்சயமா சொல்றேன், இவன் ஒரு ஏழை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். இந்த மனுஷனும் இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்ன பலருடைய வாழ்க்கை பத்தி சொன்னேன், அது போல ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, இவனும் ஒரு பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டிய ஒரு பரிதாபத்திற்குரிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன், எதை வச்சு சொல்லுகிறீர்கள் என்றால், 2 வசனத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். இவன் 2 காலும் ஊனமானவன். அப்படி இருக்கும் பொழுது இவனை ஒவ்வொரு நாளிலும் இந்த அலங்கார வாசல் அண்டைக்கு கொண்டு வந்து வைப்பார்கள். அப்படி குறைஞ்சபட்சம் 2 பேராக இருக்கணும். 2 பேர் ஆகியும் இவனை சுமந்து கொண்டு வந்து தினமும் கொண்டு வந்து இந்த அலங்கார வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பகலெல்லாம் அவன் பிச்சை எடுப்பான். முடிந்த பிறகு மறுபடியும் அந்த 2 பேர் அவனை வந்து சுமந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. டிரான்ஸ்போர்டேஷன், இவனை சுமந்து கொண்டு வருவதற்கு ஒரு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறான். இந்த 2 பேர் தவறாமல் இவனை கொண்டு வந்து இந்த அலங்கார வாசல் அண்டையில் வைக்கிறாங்க. தவறாமல் அவன் பிச்சை எடுத்த உடனே அவனை கொண்டு போய் சாயங்காலம் கொண்டு போய் வீட்டில் சுமந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. யாராவது சும்மா செய்வாங்களா? தினமும் என்னைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம். தினமும் இது போல கொண்டு வந்து வைக்கிறாங்க, கொண்டு போய் விடுகிறாங்க. தினமும் இது நடக்குது. அனுதினமும் இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், இவன் இந்த நபர்களுக்கு அவன் பே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. இவ்வளவு தூரம் சின்சியரா டெய்லி செய்ய மாட்டாங்க. இவன் தினமும் பிச்சை எடுப்பதற்கு அந்த இடத்திற்கு வந்து போகிறதற்கு இவன் அந்த 2 பேருக்கு அவன் ஏதோ பணம் பே பண்ணியிருக்கணும். தன்னுடைய வருமானத்தில் ஒரு அமௌண்ட் அவன் பே பண்ணியிருக்கணும். அதனால அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. இந்த அலங்கார வாசல் எல்லாருமே பொதுவாக பிரவேசிக்கிற மிக பிரதானமான ஒரு வாசல் இது. இந்த வாசல் அண்டையில் இருந்தால் கண்டிப்பாக அநேக ஜனங்களை சந்திக்க முடியும், நிறைய பிச்சை எடுக்க முடியும். ஆகையினால் இந்த இடத்தை அவன் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலிருந்து அவன் தவறாமல் இவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். 2 பேரை தன்னை சுமக்கிறதற்காக அவன் அமர்த்தி வைத்திருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு வசதி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவனுடைய தொழில் இது நடந்து கொண்டிருக்கிறது. பிச்சை எடுப்பது அவனுக்கு நல்ல ஒரு தொழில், வருமானம் உள்ள ஒரு தொழில். இந்த தொழிலில் இருக்கிறவன் ஒரு நாள் எதிர்பாராமல் 2 பேரை அவன் சந்திக்கிறான். இவங்க 2 பேரும் பேதுருவும் யோவானும். வழக்கமாக இப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க வந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் சில நாட்களை வராங்க. இப்பதான் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தில் இறங்கி இருக்கிற ஒரு நேரம். இப்ப இந்த 2 பேரும் பேதுருவும் யோவானும் மதியம் 3 மணி, ஜெபவேளை ஆகிய 9 மணி நேரம் என்றால் அது மதியம் 3 மணியை குறிக்கும். மதியானம் 3 மணி. அந்த மதியம் 3 மணிக்கு இவர்கள் ஜெபிக்கிறதற்கு பேதுருவும் யோவானும் உள்ளே நுழையும் பொழுது இவன் ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரன், அவங்களிடத்தில் பிச்சை கேட்கிறான், பணம் தான் கேட்கிறான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, வாசிப்போம்.
பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள்.
எங்களை நோக்கிப்பார் என்றார்கள்.
அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான்.
பேதுருவும் யோவானும் இப்பொழுது ஜெபிக்க தான் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க பெரிய வசதியுள்ள ஆட்கள் கிடையாது. ஜெபிக்க போகிறார்கள். அவங்க கையில காசு கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த நிலைமையில தான் வெள்ளியும் பொண்ணும் எங்கடத்துல இல்லைன்றாங்க. வெறும் பாக்கெட்டோட தான் போயிருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது இவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு யோவானும் எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறான். நோக்கி பார்னு சொன்ன உடனே இவன் நினைக்கிறான் ஏதோ கொடுக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு. பிச்சை கிடைக்குமான்னு தான் அவன் நோக்கி பார்த்தான். பாருங்க, அவனுடைய மைண்ட் ஃபுல்லா பணம் பணம். யாரை பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும், யாரை பார்த்தாலும் பணம் கேட்கணும். அவன்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், எவ்வளவு இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் அவனுடைய வாழ்க்கை. புரிதல, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா பார்க்கறான். ஆனால் பேதுருவும் யோவானும் வித்தியாசமான ஒரு பதில் சொல்றாங்க. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் அவன் சற்று எதிர்பார்க்கல. தூக்கிவிட்ட உடனே எழுந்து நின்று நடக்க ஆரம்பித்து விட்டான். ஆறாம் வசனத்தை, ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து
நின்று நடந்தான்
குதித்து
தேவனை துதித்துக் கொண்டு
அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும்
ஜனங்கள் எல்லாரும் கண்டு
தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து
மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்.
குணமாக்கப்பட்ட சப்பாணி
பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில்
ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள்.
இவன் சுகமாக்கப்பட்ட உடனே எழுந்தான், நின்றான், நடந்தான், குதித்தான். அதன் பிறகு துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்து விட்டான். இதுதான் முக்கியம். தேவாலயத்திற்குள் பிரவேசித்து விட்டான். இதுவரையிலும் இவன் வெளியிலே வாசல் அண்டையிலே நின்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தேவாலயத்திற்குள் பிரவேசித்து விட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அதுவரைக்கும் அவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரன். யாரை பார்த்தாலும் பணம் ஒண்ணுதான் அவனுக்கு தோணும், பணம் கேட்கணும்னு மட்டும்தான் தோணும். பணத்திற்காகவே அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்த உடனே இனி இந்த வாசல் எனக்கு உரியதல்ல, நான் உள்ளே நுழைய வேண்டும், தேவாலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்று முதல் முதலாக தன் வாழ்க்கையில் தேவாலயத்துக்குள்ள போனான். ஆண்டவரை துதித்தான், மகிமைப்படுத்தினான். அது மட்டுமல்லாமல் இந்த அப்போஸ்தலர்களை பற்றி கொண்டான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஊழியர்களை பற்றி கொண்டான், இந்த அப்போஸ்தலர்களை அவன் பற்றி கொண்டான். அவர்களை அவன் பற்றி கொண்டிருக்கையில் அதை பார்த்த உடனே இவன் தானே குணமாக்கப்பட்டவன், இவன் சப்பானியா இருந்தானே, இப்படி குணமாயிருக்கானே என்று பார்த்து அவன் நிமித்தம் ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் இப்பொழுது தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இவனுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் பணம் பிச்சை எடுக்கிறது, அந்த தொழில மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்த உடனே அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், இனி நான் தேவாலயத்திற்குள் போவேன், எனக்கு அற்புதம் செய்த இந்த அப்போஸ்தலர்களோடு என் வாழ்க்கையை நான் இணைத்துக் கொள்வேன் என்று அவன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். இந்த இடத்துல பெருங்கூட்ட ஜனங்கள், இந்த அற்புதம் நடந்த உடனே பல ஆயிரங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டம் நடந்த அந்த கூட்டம் கூடின பிறகு அவர்களுக்கு நடுவில் பேதுரு பிரசங்கிக்கிறான். 4:4 நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த இடத்துல நடக்குது பாருங்க. 4:4
வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5,000
இருந்தது. 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவனுக்கு இந்த அற்புதம் நடந்ததை பார்த்து ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் கூடி வந்தாங்க. அது எவ்வளவுன்றது பார்க்க பார்த்தீங்கன்னா பல ஏராளமா இருந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களே 5,000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. காரணம், இவன் ஒருவேளை இவன் சுகமாக்கப்பட்ட உடனே அப்படி வீட்டுக்கு ஓடி போயிருப்பானால் ஒண்ணுமே நடந்திருக்காது. பேதுரு யோவான் யாரும் வேடிக்கை பார்த்திருக்க மாட்டாங்க. இவனை வேடிக்கை பார்க்கதான் எல்லாரும் ஓடி வந்தாங்க. இவன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவன், இவன் இப்படி சுகமாக்கப்பட்டு விட்டானே என்று சொல்லி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுதான் பல ஆயிரங்களான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்படி கூடி வந்தவர்களுக்கு தான் பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து 5,000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு இவன் ஒரு காரணமாக இருந்து விட்டான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம கவனிக்கணும், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு. இந்த இடத்துல இந்த மனுஷன் ஒரு அற்புதம் நடந்த உடனே தன்னை கர்த்தரோடும் தேவ பிள்ளைகளோடும் தன்னை முற்றிலும் இணைத்துக் கொள்ளுகிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் வாழ்க்கை ஆலயத்தின் வாசலில் இருந்து ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. பல வருஷத்துக்கு முன்பதாக இது நடந்து ஒரே ஒரு 35-40 இருக்கும் நான் நினைக்கிறேன். 30 வருஷமாக இருக்கும், 30 வருஷத்துக்கிட்ட இருக்கும். சென்னையிலே அண்ணா நகர்ல ரெடிமஸ் சர்ச், சிஎஸ்ஐ சர்ச், அங்கே நடந்த ஒரு சம்பவம். இது உண்மை சம்பவம். அந்த ஆலயத்தில் பார்க்கும் பொழுது வாசலில் நிறைய பேர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பார்கள். சென்னை அண்ணா நகர்ல சிமெட்ரி பக்கத்தில் இருக்குது, கீழ்பாக்க சிமெட்ரி பக்கத்தில் அந்த சர்ச்சில் நடந்துச்சு. நிறைய பேர் அங்கே வாசலில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே அங்கே நல்ல வசதியான ஆட்கள் நிறைய பேர் வருகிறதுனால நல்ல பிச்சை கிடைக்கும் என்று சொல்லி அப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதான அந்த நபர்களை அந்த நேரத்தில் போதகராயிருந்த அந்த தேவ மனுஷன் அதை பல நாட்கள் கவனிச்சுட்டே இருந்தார். இவங்களுடைய காரியம் எல்லாம் பார்த்தீங்களானால் பணம் மட்டும்தான். அவங்களுக்கு சர்ச்சுக்குள்ள வந்து வசனத்தை கேட்க மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. எந்தெந்த சர்ச்சில் எந்தெந்த டைம்ல எந்தெந்த சர்ச் முடியும் அவங்களுக்கு தெரியும். அந்தந்த சர்ச் சர்வீஸ் முடியிற நேரத்தில் கரெக்டாக அங்கே போய் ஆஜராயிடுவாங்க. அங்கே போய் நின்றுட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டின் பாட்டு எடுத்து பாடுவாங்க, பாட்டு பாடி எல்லாம். அப்போதான் பக்தி அவங்களுக்கு வந்து ஒரே கிறிஸ்டின் பாட்டாக பாடுவாங்க. உடனே ஜனங்களையும் பரவாயில்லையே கத்தரை பற்றி பாடுறாங்களே காசு போட்டுட்டு போவாங்க. அடுத்தது அடுத்த சர்வீஸ் அடுத்த சர்ச்சில் அடுத்த கேத்தலிக் சர்ச்சில் எத்தனை மணிக்கு சர்வீஸ் முடியும்னு அவங்களுக்கு தெரியும். நேராக இங்கேருந்து அந்த கும்பல் அங்கேயே போய் கேத்தலிக் சர்ச் வாசலில் போய் நிற்கும். எல்லா சர்ச்சும் வாசல்லையும் போய் நின்று பிச்சை எடுக்கிறதா எங்களுடைய வழக்கம். இதை அங்கே இருந்த போதகர் அதை கவனித்துக் கொண்டிருந்தார். இப்போ பார்த்தார், இந்த பிச்சை எடுக்கிறவங்க சர்ச் வாசல் வரைக்கும் வராங்க, பிச்சை எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, முடிஞ்ச உடனே அடுத்த சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் சர்ச் வாசல் வரைக்கும் வந்தும் இவர்கள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்படவே இல்லையே, கேள்விப்படுறதுக்கு மனதை திருப்பாம இருக்கிறாங்களே. அதை கவனித்தார். கவனித்து ஒரு நாள் ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு. பிச்சைக்கார கூட்டம் அப்படி வந்துருச்சு. வந்து எல்லாரும் அங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ள வர்றதுக்கு என்ன இல்லை, வெளியில் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ் முடிச்சு ஜனங்க வெளியில் வரும்போது அவங்களுக்கு பக்தியை காட்டுவாங்க, கதை பேசிட்டு இருக்கிறாங்க. நேராக வெளியே வந்தார். வந்து அவங்கள பார்த்து கேட்டார், நீங்களா எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார். அவங்க நினைச்சிட்டாங்க, இதை துரத்த போறாரு போல இருக்குது, இங்க இந்த விரட்டை அடிக்க போறாரு நினைச்சிட்டு, யா பிச்சை எடுக்கிறதுக்காக நான் வந்தோம். உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை நான் தரேன், உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னாரு. அவங்க அதை எதிர்பார்க்கல, விரட்ட போறாரு நினைச்சாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல, உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை நான் தரேன், உள்ள வாங்க. அவங்க தயங்கி தயங்கி உள்ள நுழைஞ்சாங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் பாய் போடப்பட்டது. அந்த கூட்டம் அப்படியே அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டது. சபை அங்கத்தினர்கள் பலருக்கு அது முகத்தை சுளிக்கக்கூடிய சம்பவமா இருந்துச்சு. என்னது இந்த இப்படி பண்றாரு, இப்படி இவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டாரு சொல்லி ஒரு சிலருக்கு அது தர்ம சங்கடமா இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே படலை. அவர் நல்ல தேவ மனுஷன், அதை பத்தி கவலையே படலை. யார் தன்னை பத்தி என்ன நினைப்பாங்களை பத்தி யார் யோசிக்கவே இல்லை. பிச்சை காலுக்குள்ள உள்ள இடம் கொடுத்துட்டாரு. சர்வீஸ் முடிஞ்சது. நிறைய பேருடைய கவனம் எல்லாம் அந்த பிச்சைக்காரங்க மேலேயே இருந்துச்சு. என்ன முடிவு எல்லாம் உட்கார உட்காச்சிட்டு இருக்கிறாரேன்னு. கூட்டம் முடிகிற நேரம் வந்து முடியும் போது மெசேஜ் எல்லாம் முடிஞ்ச உடனே சபையாரை பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இந்த இடத்துல ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு கூட்டம் உள்ள உட்கார்ந்துருக்கிறது நீங்க பாத்தீங்களான்னு. எல்லாரும் அப்படியே மாறி பார்த்துட்டு பார்த்தோன்னு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அத்தனை பேருக்கும் தெரியும் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் இவங்க நம்முடைய சபை வாசல் இருந்து பிச்சை எடுக்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்கள. ஆனா இன்னைக்கு நான் தான் கூப்பிட்டு இவங்களை உள்ள உட்கார வச்சிருக்கிறேன். இவங்க பணம் பணத்துக்காக பிச்சை எடுத்துட்டுக்கிறாங்க. ஆனால் இனிமேல் இவங்க நம்முடைய சபை வாசலில் பிச்சை எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம் என்று சொல்லி இவங்களுக்காக இப்ப நான் ஒரு காணிக்கை எடுக்க போறேன். அந்த காணிக்கையை இவங்க கையில கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு காணிக்கை எடுத்தார். எப்போது 30 வருஷத்துக்கு மேல முன்னால. அந்த காணிக்கையில 3000 ரூபாய்க்கு மேல வந்துச்சு. அப்பவே 30 வருஷத்துக்கு முன்னாலேயே 3000 ரூபாய்க்கு மேல வந்துச்சு அந்த பிச்சைக்காரர்களுக்காக ஜனங்க போட்ட காணி. அது அப்படியே எடுத்து எண்ணி மொத்தமா எடுத்து அந்த அவங்க கையில கொடுத்துட்டார். நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள்னு கொடுத்துட்டார். சொன்னது போல அப்படியே அந்த பணத்தை மொத்த பணத்தை அப்படியே 3000 ரூபாய்க்கு மேல பணிச்சு எடுத்து அவங்க கொடுத்துட்டார். இதை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். ஒருவேளை வாசல்ல இருந்து பிச்சை எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்காது, இவ்வளவு பெரிய ஷேர் வந்திருக்காது, ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்படி ஒரு 3000 ரூபாய்க்கு மேல லம்சமா எடுத்து அவர் கொடுத்துட்டார். பிச்சை அந்த காணிக்கை எடுத்த பணத்தை அப்படி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு சொன்னார், இனி நீங்கள் ஒருபோதும் வாசல்ல இருந்து பிச்சை எடுக்க கூடாது. நீங்கள் உள்ளே வர வேண்டும். உள்ளே வந்து நீங்க சபையில் உட்காரணும். ஆராதனை ஆரம்பிக்கும் போதே வந்துடணும். புல் சர்வீஸ் நீங்க உட்கார்ந்து அட்டன் பண்ணணும். வசனத்தை கேட்கணும், அட்டன் பண்ணணும். முடிவிலே உங்களுக்காக நான் ஒரு காணிக்கை எடுத்து உங்க கையில கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு காணிக்கை பெட்டி அடுத்த வாரத்தில் வச்சு ஜனங்களுக்கு சொல்லி வார வாரம் அவங்களிடத்துல ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கை கலெக்ட் பண்ணி அதை அப்படியே கொடுக்க ஆரம்பித்தார். நாட்கள் கடந்து போச்சு. போக போக இவங்க வசனத்தை கேட்டாங்க. அந்த போதகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்தாங்க. அவர் பிரசங்கித்த அந்த வார்த்தையை கவனிச்சாங்க. தங்கள் வாழ்க்கையை அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால வாசல்ல இருந்து பிச்சை எடுத்தவங்க இப்ப உள்ளே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஒரு நாள் கேட்டார், இயேசுதான் தெய்வம் என்பதை இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமா ஐயா, நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுதான் மெய்யான தெய்வம், நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படியானால் நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய சபையின் அங்கத்தினர்களாக மாத்தினர். நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி கர்த்தர் யாரையுமே புறக்கணிக்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்ப மனதாயிருப்பானால் அவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார், தன் சமூகத்தில் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம். ஆகையினாலே இந்த பிச்சைக்காரன் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் நடந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அற்புதம் நடந்த பிறகு நின்னான், நடந்தான், குதித்தான், அதோடு முடியல, துதித்தான், தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான், அப்போஸ்தலர்களை பற்றி கொண்டான். இதை கவனிக்கணும். துதித்தான், தேவாலயத்திலே பிரவேசித்தான், அப்போஸ்தலர்களை பற்றி கொண்டான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் விஷயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். அந்த நன்மைகளை பெறுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரம் உயர்கிறதா என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். அற்புதங்களை வாங்கிக் கொண்டு, ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படாமலே இருப்போமானால் இந்த பிச்சைக்காரனுடைய விட நம்முடைய காரியம் தவறா இருக்கிறது, மோசமா இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரிடத்தில் ஒரு நன்மையை பெறும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படணும். ஆண்டவரை துதிக்கணும். தேவ சமூகத்தை இன்னும் அதிகமாய் கிட்டி சேரணும். தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படணும். இதெல்லாம் அவசியம். ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஓடி போகிறதல்ல வாழ்க்கை. ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படணும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரே நிலைமையில் இருக்கிறதா என்பதுதான் நமக்கு கேள்விக்குரிய விஷயம். ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட்டது. இவனுடைய ஆவிக்குரிய நிலைமை உடனே ஷூட் ஆயிடுச்சு. துதிக்கிறான், தேவாலயத்தில் பிரவேசிக்கிறான், அப்போஸ்தலரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். இனி அவன் பிச்சைக்காரன் கிடையாது. இனி அவன் சபையிலே, அந்த ஆதி அப்போஸ்தலருடைய சபையிலே ஒரு அங்கத்தினன். இவன் மூலமாக, இவன் அப்படி பற்றி கொண்டதுனாலே 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு இவன் காரணமா இருந்தான். இவனை பார்த்துதான் 5000 பேர் அங்க கூடி வந்தாங்க. பேதுருவை பார்த்து கூடி வரல. இந்த சப்பானி அற்புதத்தை பெற்றதை பார்த்துதான் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடிச்சு. பேதுருவுக்காக கூட்டம் கூடல. அங்கே ஒரு பிரசங்கம் நடக்கும் போதுதான் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் வருவதற்கு இவன் ஒரு காரணமான மனுஷனாய் காணப்பட்டான். அதான் நம்ம கவனிக்கணும். ஆகினால் முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த பிச்சைக்காரன் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தி கொண்டவன். ஒரு நன்மையை கர்த்தரிடத்தில் பெறும்பொழுது தன் ஆவிக்குரிய நிலைமையிலே உயர்ந்து வந்தவன். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த பிச்சைக்காரனிடத்தில் இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி, ரெண்டாவது இன்னொரு பிச்சைக்காரனுக்கு நேராக நம்ம போலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:46 வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46.
பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன்
வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு
இயேசுவே
தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான்.
அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள்.
அவனோ
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு
எழுந்து
இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே,
நான் பார்வை அடைய வேண்டும் என்றான்.
இயேசு அவனை நோக்கி,
நீ போகலாம்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
சரியா, இங்கே பார்க்கும்போது பர்திமேயு, இவரும் ஒரு பிச்சைக்காரன். நம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்த்தவன் சப்பானி, இரண்டு கால்களும் ஊனமானவன். இந்த பர்திமேயு இரண்டு கண்களும் குருடானவன், பார்வையே கிடையாது, கண்களே இல்லை. இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் பிச்சை எடுக்கிறது எங்கே என்று பார்க்கும் பொழுது எரிகோவின் வீதியிலே, ஒரு தெருவோரத்திலே பிளாட்ஃபார்ம்ல இருந்து பிச்சை எடுக்கிறவன், எரிகோவுக்கு நேராக. இவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு அற்புதங்களை பெற்றதாகவும் பார்வை அடைந்ததாகவும் அவருக்கு பின் சென்றதாகவும் போட்டிருக்கு. இந்த பர்திமே இவை குறித்து நம்ம கவனிக்கணும். இவன் எரிகோ பட்டணத்தின் வாசலிலே இருந்து இவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவன். இந்த 46 கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா சில விஷயம் நமக்கு புரியும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் வந்தாங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இங்கே காரியத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடும் திரளான ஜனங்களோடும் எரிகோ பட்டணத்துக்குள்ள வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். வந்து அந்த ஜனங்களுக்கு நடுவிலே பிரசங்கித்து அற்புதம் செய்து அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஊழியம் செய்து பின்பு ரிட்டர்ன் ஆகிறார். எரிகோ பட்டணத்தை விட்டு அவர்கள் புறப்படுகிற பொழுது, ரிட்டர்ன்ல புறப்படுகிற பொழுது, இந்த பர்திமே என்ற பிச்சைக்காரன் அந்த வாசல் அந்த வழியிலிருந்து பிச்சை எடுக்கிறான். இந்த பர்திமேயு எரிகோவுக்கு யார் போனாலும் வந்தாலும் இவனை பார்க்க முடியும். அந்த வாசல் அந்த வழியில தான், அந்த ஊருக்கு போகிற அந்த வழியில தான் இருந்து பிச்சை எடுக்கிறவர். இவன் வாழ்க்கையில இப்பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாய் சந்திக்கிறான். அவன் ரூட்ல கிராஸ் ஆகிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்ப அந்த ஊர்ல ஊழியம் செஞ்சு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறாராம். அப்படித்தான் அந்த வழியை ஏற்கனவே ஒருத்தர் போயிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த பர்திமேயு எங்க போனான்னு தெரியல. அவர் உள்ளே போகும்போது அந்த நேரத்தில் நம்ம எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை பிச்சை எடுக்க வராம இருந்திருக்கலாம், வீட்டில் இருந்திருக்கலாம், அல்லது எங்கேயாவது போயிருக்கலாம், என்னமோ நடந்திருக்குது. ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள் வரும்பொழுது அவன் அவரை சந்திக்கிற, அவரை கிராஸ் பண்ணி போகிறதான ஒரு சூழ்நிலை இல்லை அந்த இடத்துல, அவன் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து ரிட்டர்ன் ஆகிறார் ஊருக்குள்ள வந்து ஊழியத்தை முடிச்சு ரிட்டர்ன் ஆகும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்படின்னா இதை எதுக்காக சொல்றேன்னா, இவன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு. நியாயமா ரெண்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், ஆனா ஒரு வாய்ப்பு ஏற்கனவே மிஸ் ஆயிடுச்சு. உள்ள போகும்போது அந்த ரூட்ல அவன் இல்ல, எங்கேயோ போயிட்டான், அவர் அந்த வழியில போயிருப்பார், அவன் இல்லங்க. இப்ப ரிட்டர்ன் ஆகும் பொழுது இப்பதான் இப்போ இவன் அந்த இடத்துல இருக்கிறான். இவன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னை கடந்து போகிறதான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அவரை சந்திக்கிறார், அவனை கிராஸ் பண்ணி போறார். ஜஸ்ட் ஒன்ஸ், ஒரே ஒரு முறை அவன் வாழ்க்கையை இயேசு கடந்து போறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவன் கேட்கிறான், என்ன சந்தடி சத்தம் கேட்குது, இயேசு கிறிஸ்து போறார். உடனே இவன் சத்தம் போடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா. இவன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு சந்தர்ப்பம், இயேசு கிறிஸ்து தன் லைஃப்ல கிராஸ் பண்றார். அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அற்புதத்தை பெற்றுக் கொண்டான், அவருக்கு பின் சென்றான். சான்ஸ் நம்ம லைஃப்ல கிடைக்கிறது, சான்ஸ் அதை பார்க்கணும். நமக்கு எத்தனை சான்சஸ் நமக்கு கிடைக்குது நம்ம லைஃப்ல, இயேசு கிறிஸ்து நம்மளை கிராஸ் பண்ணி போகிற ஒரு சான்ஸ். இவன் லைஃப்ல ஒரே ஒரு தடவை கிடைச்சது இயேசு தன்னை கிராஸ் பண்ணி போகிற ஒரு சான்ஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்களானால், காலையில் ஆராதனைக்கு வரோ, அது இயேசு நம்மளை கிராஸ் பண்ற ஒரு சான்ஸ். மாலை ஆராதனைக்கு வரோ, ஆண்டவர் நம்மை கிராஸ் பண்ற ஒரு சான்ஸ். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மளை கிராஸ் பண்றாரு, நம்ம ரூட்ல இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரோம், நம்ம வந்து கூடி வர இடத்துல அவர் கிராஸ் பண்றாரு. இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேங்கிறாரு. ரெண்டு பேர் இங்க கூடி வந்தாலும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிராஸ் பண்றாரு. நம்ம லைஃப்ல எத்தனை முறை அவர் கிராஸ் பண்றாரு, ஆனால் அவர் நம்மளை கிராஸ் பண்ணுகிற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா, அல்லது ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துட்டு எழுதிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோமா, இதுதான் கேள்விக்குரிய விஷயம். ஒரு ஆராதனை என்பது ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டம் கிடையாது. வழக்கமாய் நடக்கிற ஒரு மார்னிங் சர்வீஸ், வழக்கமாய் நடக்கிற ஒரு ஈவினிங் சர்வீஸ் கிடையாது. ஆராதனை என்பது ஆண்டவர் நம்மை கடந்து போகிறதான ஒரு வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்ம லைஃப்ல எத்தனை சான்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், எத்தனை சான்சஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு கூட்டம் நினைச்சிட்டு சாதாரண வந்து உட்கார்ந்துட்டு எடுத்து போயிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆண்டவர் நம்மை கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சான்ஸ். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம், எதை நம்ம ஆண்டவரிடத்துல வாங்கிட்டு போக போறோம், அல்லது ஒண்ணுமே வாங்காம சும்மா உட்கார்ந்து எழுந்து போயிட போறோமா, அல்லது இன்னைக்கு இந்த மாலை ஆராதனையில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்க போறோமா? ஒண்ணுமே வாங்காம வந்து உட்கார்ந்து எழுந்து போயிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு. கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து அட்டன் பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்காம நீங்க போயிட்டீங்கன்னா, பர்திமேயு நம்மளை விட ரொம்ப பெரியவன், விசேஷமானவன். அவன் லைஃப்ல கிடைச்சது ஜஸ்ட் ஒரு சான்ஸ். அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டான், பார்வையை வாங்கிட்டான், இயேசுவை பின்பற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டான். நம்ம எத்தனை முறை ஆராதனைக்கு வந்து ஒண்ணுமே வாங்காம போறோம், ஒண்ணுமே வாங்கறதில்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவுமே வாங்குறது இல்லை. ஒரு பரிசுத்தத்தை வாங்குறோமா, ஒரு வல்லமை வாங்குறோமா, ஒரு கிருபை வாங்குறோமா, ஏதோ ஒன்றை நம்ம வாங்கணும். ஆண்டவர் கிராஸ் பண்றாரு. ஆண்டவர் கிராஸ் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு போயிடக்கூடாது, வாங்கணும். அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கணும், ஆண்டவர்கிட்ட வாங்கணும். இவனுக்கு கிடைச்சது ஒரே ஒரு வாய்ப்பு. இவனை பார்க்கும்போது அந்த அப்போஸ் நடவடிக்கைகளில் பார்த்த பிச்சைக்காரனோட இவன் கொஞ்சம் பெட்டரான மனுஷன். ஏன் தெரியுமா? அவன் பாத்தீங்கன்னா பிச்சை பிச்சை பிச்சை, பணம் பணம் பணம், அதுதான் அவனுக்கு வாழ்க்கை நோக்கமா இருந்துச்சு. அப்போஸ் நடத்துறது கூட அவன் காசு கிடைக்குமா அவங்களை நோக்கி பார்த்தான். ஆனால் இந்த பர்திமேயோ அவன் ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்தது, யாருகிட்ட எதை கேட்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. தெரியுதா? யாருகிட்ட எதை கேட்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. 46 வசனத்தில் பாத்தீங்கன்னா, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், காசு கேட்டுதான் உட்காந்துருந்தான். பிச்சை கேட்டு உட்காந்துதான் போட்டிருக்கு, காசு கேட்டுதான் உட்காந்துருந்தான். ஆனா இப்ப இயேசு கடந்து போறாரு, என்ன சத்தம் கேட்டிருப்பான் யாட்டியாவது? இயேசு போறாரு, இயேசு கிறிஸ்து போறாரு. உடனே ஐயா காசு கொடுங்க இல்லாம, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் இயேசு கிறிஸ்துட காசு கேட்கல, காசு கேட்கல. அவனுக்கு யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியும். இயேசு கிறிஸ்துட காசு கேட்காதீங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு விஷன் கேளுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துட காசு கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துட போய் காசு கேட்டு பிச்சை கேட்டு உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு இருக்க காசு வேணும், இதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு கொடுங்க ஆண்டவரே, காசு கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துட காசு கேட்டு பிச்சை எடுத்துருக்க கூடாது. விஷன் கேளுங்க அவர்கிட்ட, என் வாழ்க்கை என் எதிர்காலத்தை குறித்து ஒரு விஷன் எனக்கு கொடுங்க. நான் என் வாழ்க்கை அடுத்து நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு விஷன் கொடுங்க. என்னுடைய வாழ்க்கை நான் கடைசி வரைக்கும் நான் என்னென்ன செய்யணும், எனக்கு அடுத்த காரியம் என்ன, ஒரு விஷன் எனக்கு கொடுங்க, பார்வை கேளுங்க. இயேசு கிறிஸ்துட பிச்சை கேட்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துட போய் காசு கேட்டு பிச்சை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துட பிச்சை கேட்காதீங்க, காசு கேட்காதீங்க. அவருடைய தரிசனம் கேளுங்க, விஷன் கேளுங்க. அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் வச்சிருக்கிறார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது. அந்த விஷனை கேட்டு வாங்குங்க. என்னை குறித்து என்ன விஷயம் நீங்க வச்சிருக்கிறீங்க? என்னை குறித்து உடைய நோக்கம் என்ன? என்னை குறித்து உடைய திட்டம் என்ன? என்னை எதுக்காக இந்த உலகத்தில் என்னை ரட்சித்தீங்க? எதுக்காக என்னை இந்த சபையில வச்சிருக்கிறீங்க? எதுக்காக என்ன ஆண்டவரே என்னை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணி எதற்காக என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? எதற்காக இன்னைக்கு இந்த சபையில் எனக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? ஏன் எனக்கு இந்த மெசேஜ் என்னை கேட்கற வைக்கிறீங்க? கேளுங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் ஒரு விஷயம் வச்சிருக்கிறார். அந்த விஷயம் வந்து நீங்க கேட்டு வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. என்னை குறித்து நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, என்ன யோசனை வச்சிருக்கிறீங்க? கேட்டால் அவர் உங்களுக்கு விஷன் கொடுப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவின் காசு கேட்கல, இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னு கேட்டான். பார்த்தவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அதட்டுறாங்க. முன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட ஆரம்பிச்சான். இயேசு நின்னார். இயேசு கிறிஸ்து பிச்சைக்காரர்களை கூட மதிக்கிறவர். ஒருத்தன் கூப்பிடறது எதுக்கு கூப்பிடறான்றது அவருக்கு தெரியும். நிக்கிறார். எவ்வளவோ பேர் அவர் கூட இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்துக்கு அவர் நின்னாரு. நின்று அவனை கூட்டிட்டு வாங்கன்னு. எவ்வளவு ராயல் ட்ரீட்மெண்ட் வாங்க, கூட்டிட்டு வாங்க. வந்தான். வரும் பொழுதே அவன் செஞ்ச ஒரு காரியம் பாருங்க, தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்தானா. ரொம்ப அழகா போட்டிருக்கு. அவன் வரும் பொழுதே தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிந்துட்டு தான் இயேசு கிறிஸ்துவே வந்தான். ஏ, இதுவரைக்கும் நான் பிச்சைக்காரன், ஆனா இப்போ விஷன் கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் கொடுக்க போறாரு. அந்த விஷன் எனக்கு கிடைச்ச பிறகு நான் பிச்சைக்காரனா இருக்கவே மாட்டேன். இந்த பிச்சைக்கார வேஷம் இனி எனக்கு தேவைப்படாது. இந்த பிச்சைக்கார டிரெஸ் எனக்கு இனி தேவைப்படாது. இனி என் லைஃப் மாறுது, வேற காரியத்தை நான் செய்ய போறேன். ஆகினால் அந்த பிச்சைக்கார வேஷத்தை இயேசு கிறிஸ்துட வரும்பொழுதே களைஞ்சிட்டான், தூக்கி போட்டான். அவர் சந்திக்கிற கிட்ட வரதுக்கு முன்னாடி தூக்கி போட்டுட்டான். இனி நான் பிச்சைக்காரன் கிடையாது. நிக்கிற ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஆப்ஷன் பாருங்க. இந்த மாதிரி அவர் ஒரு சிலர்தான் கேட்பார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இவன்ட தான் கேட்டாரு. பிதாவாகி தேவ நிவர்த்தர் கேட்டார். யாருகிட்ட? சாலமோன் கிட்ட கேட்டார். நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளுனர். சாலமோன் கிட்ட கர்த்தர் கேட்டார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். ஆப்ஷன் அங்க கொடுக்கிறது. இந்த மனுஷனிடத்தில், இவன் பிச்சைக்காரனிடத்தில் இயேசு கிறிஸ்து ஆப்ஷன் அவன் கொடுக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கூட அவன் யோசிக்கல, பட்டுன்னு சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். பாத்தீங்களா விஷயம், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். உடனே இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன பதிலும் அவன் செஞ்சதையும் பாருங்க. நீ போகலாம்னாரு. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. நீ போகலாம், உனக்கு பார்வை வந்துருச்சு, வந்துடும். உனக்கு விசுவாசம் இருக்குது, அதனால உனக்கு பார்வை வந்துடும், போலான்னாரு. ஆனா இவன் போனா பின்னாலதான் போனான், அவருக்கு பின்னால போனான். பார்வை வாங்கிட்டு அவன் வேற எங்கேயும் எதையோ பாக்குறதுக்கு அவன் போல. பார்வை வாங்கிட்டு வேற எதையோ பார்க்க அவன் ஓடல. அவன் பார்வை வாங்கிட்டு இயேசுவுக்கு பின்னாலே அவன் போய்விட்டான். இனி அவன் கண்டிப்பா சொல்றேன், அவன் பிச்சைக்காரன் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு உத்தம தேவ பிள்ளை அவன். அல்லேலூயா, உத்தமமான தேவ பிள்ளை. பிச்சைக்காரர்களுக்கு கர்த்தர் அருமையான மறுவாழ்வு வச்சிருந்தார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். ஒரு முறை நான் திருச்சி என்ற ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். கூட்டத்திற்கு போயிருந்த பொழுது அங்கே அந்த போதகருடைய வீட்டில் எனக்கு ஒரு தனி அறை, ஒரு ஃபுளோர்ல ஒரு தனி அறை, அந்த இடத்துல எனக்கு கொடுத்திருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்தேன். அந்த வாரம் ஃபுல்லா ட்ரைனிங் பிலீவர்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன். சண்டே வந்தது, சண்டே சர்வீஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டே இருந்தேன். அப்பொழுது அந்த சர்ச் பாஸ்டர் வீட்டிலிருந்து ஒரு லாரி வந்து ஒரு வாசல் நின்றுச்சு. அப்பொழுது பாஸ்டர் வீட்டிலிருந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் அந்த லாரியில் ஏத்துனாங்க. அந்த சர்ச் வந்து அவங்களுடைய சர்ச் வந்து ஒரு பெரிய ஆர்ஆர் சபான்னு ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த திருச்சியில் மெயின் கார்ட் கேட் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹால் ஆர்ஆர் சபான் இருக்கு. அந்த இடத்துல வச்சுதான் அந்த சர்வீஸ் நடக்கும், சர்ச் சர்வீஸ் நடக்கும். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் காலையில் ஏற்றி கொண்டு போய் அங்கே செட் பண்ணுவாங்க, சர்வீஸ் நடக்கும், முடிச்சு திருப்பி கொடுத்து பாஸ்டர் வீட்டில் இறக்கிடுவாங்க. ஒரு நபர் வேகமாய் வந்து சுறுசுறுப்பாக ஸ்பீக்கர்லாம் தூக்கி, பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் தூக்கி தூக்கி லாரி மேலே ஏற்றிட்டு இருந்தார். ஆம்பிளிஃபயர் ஸ்பீக்கர்லாம் அவர் வேகமாக வந்து ஏற்றிட்டே இருந்தார். நான் பார்த்துட்டு நான் அப்படியே மெசேஜ் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் ஏற்றி முடிச்சார், லாரி எல்லாத்தினோடு ஏற்றினார். எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு மெதுவாக தயங்கி தயங்கி அப்படியே வாசல் ரூம் முன்னாடி வந்து அப்படியே நின்று தேடி பார்த்துருந்தார். நான் கேட்டேன், என்ன பிரதர், என்ன விஷயம் அப்படின்னு. ஐயா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னாரு. வாங்க சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னைக்கு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார், நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நல்லா நீட்டாக நல்லா இருந்தார். உடனே அவர் சொன்னார், ஐயா நான் இன்னைக்கு இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கிறேன்னாலும் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு அடுத்து சொன்னாரு. நான் ஒரு காலத்தில் பிச்சைக்காரையா, நான் சொல்றேன், நான் ஒரு பிச்சைக்காரன் சொல்லிட்டு அந்த மாடியிலிருந்து என்ன கூப்பிட்டு காட்டுறாரு. அந்த தெருவோரத்தை காட்டுறாரு. இங்க பாருங்க, அங்க அந்த கார்னர்ல குப்பை தொட்டி இருக்கு பாருங்க. அந்த குப்பை தொட்டியில எச்சையிலாம் போடுவாங்க. அந்த குப்பை தொட்டியில எச்சையிலாம் பொறுக்கி நான் சாப்பிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அங்கிருந்து காட்டுறாரு, பாஸ்ட் வீட்டு மாடியில் எனக்கு காட்டுறாரு. அந்த குப்பை தொட்டியில எச்சையிலாம் கிடக்கும். அதை நான் காலையில் எழுந்து எப்பவுமே டெய்லி அந்த இடத்துல வந்து நான் உட்காந்து ஏழை எச்சையில இருந்து எடுத்து சாப்பிடுவேன். அப்படி நான் ஒரு பிச்சைக்காரனா இருந்தேன். அப்படியே நான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. அப்படியே அங்கே கிடைக்கிறத சாப்பிடுவேன், அப்படியே இங்கே பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்குவேன், அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இந்த சபையில சேர்ந்த ஒரு சிலர் என்னிடத்துல வந்து சந்திச்சாங்க, என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எனக்கு நல்ல வயிறாரக்கா சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு, ஏன்பா நீ இப்படி பிச்சு ஒரு எச்சையிலாம் எடுத்து குப்பத்தொட்டியில் சாப்பிட்டுக்கிற, நீ வா ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்து உட்காரு, என்னை கூப்பிட்டாங்க. சரி, நான் அவங்களோட அப்படியே போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் என் வாழ்க்கையை தொட்டுச்சு. என் நிலைமை நான் எவ்வளவு மோசமா இருக்கிறது நான் அன்னைக்கு நான் உணர்ந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவர் என்னை உயர்த்துவார்னு சொன்னாங்க. அப்படியே என் வாழ்க்கை நான் அவர் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகு எனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் எனக்கு நான் பார்த்தேன், என்னுடைய நிலைமை நீ இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கஷ்டப்பட்டு அதன் பிறகு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை நீ இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னால எல்லாம் நான் பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், குப்பத்தொட்டியில் கிடைக்கிறது எடுத்து சாப்பிடதான் எனக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு மனசுல ஒரு மாற்றம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட உடனே, அவரிடத்துல நான் போய் ஜெபித்த உடனே என் மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இனி நான் பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது, இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை நான் வாழக்கூடாது. உடனே கஷ்டப்பட்டு நான் பல இடத்துல வேலைக்கு தேடினேன். அப்போ ஒருத்தர் பார்த்து ஒரு சின்ன வேலை எனக்கு ஒரு வாங்கி கொடுத்தாங்க, ஒரு சின்ன இடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அங்க போய் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அதுக்கு பிறகு இன்னொரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அங்கொரு இடத்துல போய் வேலை செஞ்ச இன்னும் நிறைய சம்பளம் வர ஆரம்பிச்சது. இப்படி என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். இன்னைக்கு நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாயா, நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டா இருக்கிறாரு. நான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆனா ஒரு காலத்துல இதே தெருவில் குப்பை தொட்டியில இருந்து நான் எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஆறு நாளும் எங்கேயோ ஒரு வேலை செய்யறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உடனே சர்ச்சு காலையில விடிய காலையில் கிளம்பி வந்துடுறாரு. வந்து ஸ்பீக்கர் ஏத்துறது, கொண்டு போய் எங்க சர்ச்சில் இறக்குறது, அங்க அந்த ஹால் குப்பையை கிடக்கு அந்த ஹால் எல்லாம் பெருக்கிறது, மறுபடியும் அதெல்லாம் செட் பண்றது, முடிச்சோட திருப்பி ஸ்பீக்கர் லாரியில் ஏத்துறது, குழந்தை இறக்குறது, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஊழியத்தை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா செஞ்சுருக்கிறாரு கர்த்தருடைய வேலையை. ஆனால் அவருடைய பழைய வாழ்க்கையை அவர் மறக்கவே இல்லை, சொல்றார் நான் இப்படி இருந்தேன், என்னை இயேசு இப்படி என்னை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் கர்த்தர் கொடுக்கிறார், அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், உயர்த்துவார். இந்த பர்திமேயுவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாம் பிச்சகைகளை அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி விஷன் கேட்டான், அந்த விஷன் தான் அவனை உயர்த்தியது. இன்னைக்கு சொல்றேன், நீங்க இப்ப இப்படி இருக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க, இது உங்க விஷன். ஆனா உங்களை பத்தி ஆண்டவருடைய விஷன் ஒன்று இருக்குது, அந்த விஷனை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் மாறும். புரியுதா? இப்ப நீங்க ஒரு செட்டப்ல இருக்கிறீங்க, இதுதான் உங்க லைஃப் நினைக்காதீங்க, இது உங்களுடைய செட்டப், உங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஆனா உங்களை பத்தி ஆண்டவருக்கு ஒரு விஷன் இருக்குது, அதை கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அங்க ஃப்ளோ ஆயிடுவீங்க. பர்திமேயுவுக்கு ஒரு விஷன் கிடைச்சது, அதோடு அவன் பிச்சைக்காரன் இல்ல, இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய அருமையான தேவ பிள்ளையாய் அவன் மாறிவிட்டான். சரி, மூணாவது ஒருத்தரை சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து,
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி
பிறந்தான். வருவோம்,
இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி,
இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி,
உமிழ் நீரினால் சேருண்டாக்கி,
உமிழ் நீரினால் சேருண்டாக்கி,
அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி,
அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி,
நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார்.
சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார்.
சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம்.
சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம்.
அப்படியே அவன் போய் கழுவி, பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும், அவன் குருடனா இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள்.
வேறு சிலர்
அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள்.
அவனோ
நான் தான் அவன் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது, இங்கே இரண்டு கண்களும் குருடாயிருக்கிற வேறொரு பிச்சைக்காரன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு வருகிறார். சீஷர்களுக்கு இவனை பார்க்கும்போது ஒரு கேள்வி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். இப்ப நம்ம அதை டச் பண்ணோம்னா சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போயிடும். அப்பொழுது சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் எல்லாம் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு இப்பொழுது அவனை சுகமாக்குகிறதற்கு அவனை ஊருக்கு வெளியே தனியே கூட்டிட்டு போறார். கூட்டிக் கொண்டு போய் எச்சில் துப்பி அந்த உமிழ் நீரினால் மண்ணை குடைத்து சேறு உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்ணே கிடையாது, குடிதான் இருக்குது, கண் ஐபால்ஸே கிடையாது அவனுக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த குடியிலே அந்த சேற்றை பூசுகிறார். பூசி, நீ போய் சீலவாம் என்கிற குளத்திலே போய் கழுவினார். அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவன் தானே வழியில் உட்கார்ந்து பிச்சை கட்டி கொண்டிருந்தவன் அப்படின்னு சிலருக்கு டவுட். இவனுக்கு கண்ணே கிடையாது, கண்ணு குடியாதுல இருக்கும், கண்ணே இல்லாம இருக்குமே, ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா கண்ணு இருக்குதே, அவனா இவன் என்று எல்லாருக்கும் ஒரு டவுட் கேட்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்கல, நான் தான் அவன், தன்னை அறிக்கையிட்டான், நான் தான் அவன், வேற யாரும் இல்லை. இவன் ஒரு குருடன், கண்களே இல்லாதவன், பிச்சை எடுப்பது இவனுடைய தொழில். அப்ப இயேசு கிறிஸ்து இவனை சந்திக்கிறார். இதுல இவனுக்கும் மற்ற ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. முதலாம் அவன் பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் பிச்சை கேட்டான், பணம் கேட்டான். இரண்டாவது பர்திமேயு இயேசுவை கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான். ஆனா இவனை பாத்தீங்கன்னா கூப்பிடவே இல்லை. காசுக்காகவும் கூப்பிடல, வேற எதுக்காகவும் கூப்பிடல, கூப்பிடவே இல்லை. இவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அவ்வளவுதான். இவன் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனாரு. இவன் வந்து ஓரளவு பண ஆசை இல்லாதவனோ என்னன்னு தெரியல. அவன் பணம் பணம் அலையிற முதலாளு. ரெண்டாவது ஆள் பார்க்கும்போது இயேசுவை அறிந்திருக்கிறான், ஒரு நல்ல விஷயனோட போயிட்டான். ஆனா இவன் எதுவுமே பண்ணல, இவன் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த சந்ததி, ஜனங்க நடக்கிற சந்ததி அவனுக்கு கேட்டிருக்கோம், கண்ணில்னாலும் சத்தத்தில் தெரிஞ்சிருக்கும். அப்பா ஐயா பிச்சை போடுங்க நம்ம சத்தம் கொடுத்துருக்கலாம், ஆனா ஒண்ணுமே அவன் பண்ண மாதிரி தெரியல, அவன் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா இயேசுவே பாக்குறாரு வாலண்டியரா. இவனை பத்தி அந்த சப்ஜெக்ட் ஒரு பேச்சு வருது, உடனே பாக்குற இவனை பத்தி நம்ம பேசிட்டு மறுபடியும் போயிடக்கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவரே வாலண்டியரா இவனுக்காக இறங்குறாரு. இவன் ஒண்ணுமே கேட்கல, அவரே வாலண்டியரா செய்யறாரு. கூப்பிட்டு வெளியே கூட்டிட்டு போய், கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போய் குமிழ்ந்து அந்த தண்ணீரை எடுத்து எச்சிலை எடுத்து சேருண்டாக்கி கண்ணில் பூசி ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் பண்றாரு. சிருஷ்டிப்பின் அற்புதம். ஏன்னா பிதாவாகிய தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார் இல்ல. நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் மண்ணு தான் இல்ல, எல்லாமே மண்ணு தான். கண்ணு காது மூக்கு எல்லாமே மண்ணு தான், எல்லாம் மண்ணு. அவனுக்கு வந்து இந்த மண் இருந்துச்சு, இந்த மண் இருந்துச்சு, எல்லாம் இந்த மண், எல்லா மண்ணு இருந்துச்சு. ஆனா இந்த மண்ணு மட்டும் பிதா வைக்காமல் விட்டுட்டார். பிதா வைக்காமல் விட்ட அந்த மண்ணை இயேசு கிறிஸ்து வச்சார். நடந்துச்சு. பிதா இந்த இடத்துல மட்டும் மண்ணு வைக்காம அவனை பிறக்க பண்ணார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா வைக்காமல் விட்டதை இவர் ஃபுல்ஃபில் பண்றார். அந்த இடத்துல வைக்க வேண்டிய மண்ணை இவர் வச்சுட்டாரு. வச்சு உடனே சொல்றாரு, நீ போய் சீலவம் குளத்தில் கழுவுன்றார். ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களை செய்யறதுல ஒவ்வொரு விதம் இருக்குது, நிறைய அற்புதம் இருக்குது. இங்கே பர்திமேயுக்கு செஞ்ச விதம் வேற, இவனுக்கு செய்யற விதம் வேற. அவனுக்கு ஒண்ணுமே செய்யல, இப்படி எல்லாம் ஒண்ணுமே செய்யல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ஜஸ்ட் ஒரு வேர்டு போதும், பார்வை டக்குன்னு பார்வை வந்துருச்சு. அவனும் பிறவிக்குடன் தான், டக்குன்னு பார்வை வந்துருச்சு. ஆனா இவனுக்கு அதெல்லாம் செய்யல, இப்படி எல்லாம் ஒரு ப்ரொசீஜர்ல போறாரு. போயிட்டு அவனுக்கு உடனே கண் பார்வையும் கொடுக்கல, மண்ணை மட்டும் பூசி நீ போய் சீலவாம் குளத்துல கழுவுண்டாரு. இவன் தட்டு தடு மாதிரி அப்படியே சீலவாம் குளத்துக்கு தான் போயிருப்பான். கழுவுனா எப்படி வேணா கழுவலாம், ஒரு சொம்புல தண்ணி எடுத்து கூட என்ன செய்யலாம், கழுவிருக்கலாம். சீலவாம் குளத்துல தான் போய் கழுவணுமா? அவர் ஒருவேளை யார்கிட்டயே கொஞ்சம் பாத்திரத்தை தண்ணி வாங்கி கழுவி பார்த்திருந்தானா, மண்ணு தான் போயிருக்கும், அங்க ஒண்ணு அப்படியே இருந்திருக்கும் இல்ல, மண்ணு மட்டும் தான் போயிருக்கும், வேற எதுவும் நடந்திருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே ஃபாலோ பண்றான். நம்ம கண் இல்லையே, நம்ம போய் சீலவாம் குளத்தை தேடி போய் கழுவணுமா? நாம யோசிச்சிருந்து யாராவது ஒருத்தர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வாங்கி கழுவிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. அவர் சொன்னதை விசுவாசித்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சான், மாத்தவே இல்லை. இன்னைக்கு ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒண்ணு சொல்றாருன்னா நம்ம ஷார்ட்கட் ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம செய்யக்கூடாது. என்ன செய்யணும் அவ்வளவுதானே, ஷார்ட்டா செஞ்சிடலாம், அப்படி செய்ய நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை அந்தப்படியே செய்யணும், புரியுது? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ ஆஸ் இட் இஸ் அவர் சொல்ற பேட்டர்ன் படியே செய்யணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்குன்னு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டு நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, சரி அது செய்யணும் அவ்வளவுதானே செஞ்சிருவோம், அப்படி நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ, எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் அப்படித்தான் நம்ம செய்யணும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 5:19-20 வசனங்களை வாசிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ
அவைகளை
குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
போதும், 20 வேண்டாம், போதும். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் லைஃப் சொல்றாரு. பிதாவானவர் செய்கிறதை குமாரன் எதை காண்கிறாரோ அதை மாத்திர அதை தான் செய்கிறாரு. அவர் எப்படி செய்கிறாரோ அந்தபடியே அதை செய்கிறேங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதா ஒண்ணு சொன்னார்ன்றதுக்காக சொன்னதை மட்டும் செய்யல, அது என்ன பேட்டர்ல பிதா செய்யறன்னு காட்டுறாரோ அந்த பேட்டர்லயே செய்யறாரு. தனக்குன்னு ஒரு காரியத்தை அவர் நியமிச்சுக்கல. இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல பாத்தீங்கன்னா பைபிள் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்ற வழி, அந்த பேட்டர்ல தான் நம்ம போய் ஆகணும். நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் உருவாக்க கூடாது, நமக்குன்னு ஒரு வழியை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ, அது எப்படி செய்யணும்னு சொல்றாரோ அப்படித்தான் நம்ம செஞ்சாகணும். அதே காரியத்தை நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு அவிசுவாசி செய்யற பேட்டர்ன் நம்ம செய்யக்கூடாது. புரியுதா? ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு அவிசுவாசி அந்த பொருளை வாங்குறாங்க, ரெண்டு பொருள் ஒண்ணுதான், ஆனா அவன் வாங்குற பேட்டர்ன்ல நீங்க வாங்காதீங்க. புரியுதா? அவன் வாங்குற பேட்டர்ன்ல நீங்க வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆண்டவர் வச்சிருப்ப, அவன் தன்னுடைய பேட்டர்ன் அவன் வாங்குவான். பொருள் ஒண்ணுதான், அவன் வாங்குற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம வாங்குற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். நமக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ இப்படித்தான் வாங்கணும், நீ இப்படிதான் செய்யணும். அவன் 1000 காரியங்களை கால்குலேட் பண்ணி செய்வான், அந்த பேட்டர்ன் நீ வாங்காத. பொருள் ஒண்ணுதான், ஆனா நீ இப்படிதான் செய்யணும். நமக்குன்னு ஒரு வழி இருக்குது, நமக்குன்னு ஒரு பாதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற யாரையும் நம்ம காப்பி அடிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். ஆமென். நமக்கு அவர் சொல்றதை மட்டும்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மேல் பெரிய பார்ப்பார், ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும். சார், இவனை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஆனா உங்களுக்கு அந்த சில வசனத்தை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படி லைட்டா காமிச்சிட்டே போறேன். 17 வசனத்தை வாசிக்கலாமே, 9:17. யோவான் 9:17.
அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள்.
போதும். இப்ப இவனை பார்க்கும் போது இவனுடைய அற்புதம் நடந்தவுடனே பரிசேயர்கள் என்னைக்குமே இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அவர்கிட்ட எந்த விதத்தில் அவர் குற்றம் கண்டுபிடிக்கல. ஏன்னா இந்த அற்புதம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 14 வசனம் சொல்லுகிறது, இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஓய்வு நாள் அவர் கொஞ்சம் அப்படி ஏதாவது பண்ணிட்டாருன்னா உடனே பிடிச்சிருவாங்க. சமீபத்தில் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், அதுல ஜூயிஷ் பீப்புளை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்தீங்க ஜூயிஷ் பீப்புளுடைய கல்ச்சர். அதுல ஒரு ஜூயிஷ் லேடி வந்து சமையல் பண்றாங்க, சமையல் ப்ரோக்ராம், அது சமையல் பண்றதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜூயிஷ் லேடி சொல்லுது, சாட்டர்டே அன்னைக்கு நாங்க ஸ்டவ் பத்த வைக்க மாட்டோங்குது. சமையல் ப்ரோக்ராம் வந்து சொல்றாங்க, சாட்டர்டே நாங்க வந்து ஸ்டவ் பத்த வைக்க மாட்டோங்கிறாங்க. எவ்வளவு ஒரு இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு இப்ப இது அந்த காலம் இல்ல, இப்ப இருக்கிற ஒரு ஜூயிஷ் லேடி இப்ப சொல்லுது. அப்போ அந்த ஓய்வு நாள் விஷயத்துல எவ்வளவு தூரம் கவனமா இருக்கிறாங்க, இன்னைக்கு லெவல் வரைக்கும் அந்த ஓய்வு நாள சமைக்கிறது கிடையாது, ஸ்டவ் பத்த வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு சென்சிட்டிவான ஜனங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்ச உடனே அவர் எப்படி ஓய்வு நாள் செய்யலாம் அவரை பிடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல அவருக்கு செஞ்சது அற்புதம் செஞ்சது ஒரு ஓய்வு நாள், அதனால அவரை பிடித்து அவரை எப்படியாகில அவரை காணற மட்டத்துக்கு பாக்குறாங்க. அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாங்க, யார் உனக்கு சுகத்தை கொடுத்தது? 17 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 17.
மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்
என்றார்கள்.
அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி
என்றான். அவனுக்கு அவர் யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு ப்ராஃபிட் போல இருக்குது, பழைய ஏற்பாடுகள். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், யாருனே தெரியல, ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, தீர்க்கதரிசி. அதன் பிறகு அவனுடைய பெற்றோரை கூப்பிட்டு மிரட்டி கேட்கிறாங்க, ஆனா அவங்களும் சரியா சொல்லவே இல்லை. அடுத்தது 24 வசனத்தில் வாசிக்கலாம்.
ஆதலால் அவர்கள் குருடனா இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைப்பி.
இப்ப அவனை வந்து இரண்டாம் தரம் பெற்றோரிடத்துல கேட்டாங்க, சரியா பதில் வரல. இப்போ இவனிடத்தில் திருப்பி இரண்டாம் தரம் வராங்க.
நீ தேவனை மகிமைப்படுத்து,
தேவனை மகிமைப்படுத்து,
இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள்.
இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள்.
அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள்.
யார்கிட்ட பேசுற பாருங்க, பரிசேயர்கிட்ட இவ்வளவு போல்டா பேசலாம். முன்னமே உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள்.
மறுபடியும் கேட்க வேண்டியது
என்ன?
அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ
என்று. கேட்டான். திருப்பி ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, என்ன ஒரு போல்டா நாள மாறிட்டான் பாருங்க. அவன் பிச்சைக்காரனா இருந்தான், அற்புதம் நடந்த உடனே இந்த பரிசேயர்களை யாருமே ஃபேஸ் பண்ண முடியாது, அவ்வளவு ஒரு டெரர், இவங்க எல்லாம் பயங்கரமான ஆட்கள். ஆனா அவங்கள பார்த்து கேக்குறான், அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டோன்னு கேட்டான். இவன் ஊழியம் பாருங்க, பரிசேயரை பார்த்து போக்கஸ் பண்ணி ஊழியம் செய்யற அளவுக்கு இவன் வந்துட்டான், வளர்ந்துட்டான் அதுக்குள்ள. இதுதான் பெரிய காரியம். ஒருவன் இயேசுவை சந்தித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்படி ஆரம்பிச்சிட்டான்னா அவருக்கு கர்த்தர் கொடுக்கிற போல்ட்னஸ் இருக்கு பாருங்க. அந்த போல்ட்னஸ் யாரையும் சந்திச்சிடுவான் அவன். ஆமென். ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சிட்டோம், யாரையும் சந்திச்சிடல நாம, ஆண்டவர் நமக்கு செய்வார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசேயர்களை அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்க பாருங்க.
அப்பொழுது அவர்கள், அவனை வைத்து நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள்.
சரி, இப்ப வந்து திருப்பி அவங்க கவுண்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப 34 வசனத்துல படிங்க, லாஸ்ட் முடிச்சிருப்போம்.
அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி, அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தானே என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
இயேசு தன்னை வாலண்டியர் அவனை வந்து சந்திக்கிறார். மறுபடியும் மீட் பண்ணி, நான் தான்பா அந்த ரட்சகர். தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துறார். உடனே அவன் அவரை பணிந்து அவருக்கு உண்மையான ஒரு சீஷனாய் தன்னை வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டான். இவனா நிச்சயமாகவே அப்போஸ்தலர் நாட்களிலே கர்த்தருக்கு என்று பயன்படுத்தப்பட்ட அநேகரில் இவனும் ஒருவனாக இருந்திருப்பான். ஏன்னா அவ்வளவு போல்டா வந்துட்டான். இவன் சொல்ல போனா இந்த ஒரு வசனம் வாசிக்காம விட்டுட்டோம். 30-31 வாசிங்க. அவனுடைய லெவல் இன்னொன்னு காட்டிட்டு முடிக்கிறேன்.
அதற்கு அந்த மனுஷன், அவர்
என் கண்களை திறந்திருந்தும்
அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம்.
என்ன பேசலாம் பாருங்க. அப்புறம்
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று
டாக்டரின், இதுதான் அற்புதமான டாக்டரின். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம்.
ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
என்ன பெர்ஃபெக்ட் டாக்டரின் கொடுக்கிறா பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். டாக்டரின் பேசினான். இது வசனம் அப்படி எழுதியிருக்கு பாருங்க பைபிள். அதான் காரணம் என்ன, பர்ஃபெக்டான டாக்டரின். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கான ஒரு டாக்டரினே பேசினான். இதை வச்சு இயேசு யாருன்னு அவன் இத்தனைக்கும் இயேசு யாருன்னு அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னதாகவே இவ்வளவு தெளிவா பேசிட்டான். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு நேரம் அவனை வந்து மறுபடியும் மீட் பண்ணாரு. மீட் பண்ணி நான் தான் பார்த்த ரட்சகன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அவரை பணிந்து கொண்டான், அதாவது வர்ஷிப் பண்ண அவரை பணிந்து கொண்டான். கடைசி வரைக்கும் அவருக்காக அவன் வாழ்ந்தான். சரியா? அதில் இந்த பிச்சைக்காரர்கள் எல்லாருமே கிரேட்டானவங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஆகையினால் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி யாரையும் நம்ம சாதனம் நினைச்சிட முடியாது. பைபிள் பிச்சைக்காரங்க எல்லாருமே கிரேட்டான ஆட்கள் தான். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தில் பிச்சைக்காரர்களாக சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஏமாத்துக்காரர்கள், எத்தனையோ பேர் நம்ம சுத்தியும் இருக்கிறாங்க. ஆனா வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பிச்சைக்காரர்கள் காண்பிக்கப்படுகிற மூன்று காரியங்கள், அப்போஸ்தல நாட்களிலே காணப்பட்ட பிரவிச்சப்பாணி, அவன் வசதி அவனுக்கு இருந்தது, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்த உடனே தேவனை துதித்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அப்போஸ்தலரோடு தன்னை இணைத்துக் கொண்டான். ஒரு ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் நடந்தவுடனே அவனுடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட்டது. அது வரைக்கும் அவன் ஆலயத்துக்குள்ள நுழையிறதுக்கு அவன் நினைச்சதில்லை. வாசலே அவனுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அற்புதம் நடந்தவுடனே அவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிடுகிறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படணும். இதைத்தான் இந்த பிச்சைக்காரன் நமக்கு காண்பிக்கிறான். இரண்டாவது பர்திமேயு. இவனுக்கு வாழ்க்கையிலே கிடைத்தது ஒரே சந்தர்ப்பம், இயேசு தன் வழியை கடந்து போகிறார். இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் இயேசு நம்முடைய வழியிலே கடந்து போகிறார். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துறோமா? சர்வீஸ்க்கு வந்துட்டு நீங்க ஒண்ணுமே வாங்காம போகக்கூடாது. இயேசு உங்களை கடந்து போறார், ஒண்ணுமே வாங்காம நீங்க போகக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கவனமாய் நீங்கள் பயன்படுத்தணும். அவனுக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பு, அதை கரெக்டா யூஸ் பண்ணலாம். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு சர்வீஸும் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு. ஆண்டவர் உங்களை கடந்து போறாரு. இன்னைக்கு நீங்க என்ன வாங்கினீங்க அவர்கிட்ட? இந்த ஆராதனையில் நீங்க அவர்கிட்ட என்ன வாங்கியிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஒண்ணுமே வாங்காம உட்கார்ந்துட்டு போகக்கூடாது. ஏதாவது ஒண்ணு வாங்கணும். இவனுக்கு இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறது. அதனாலதான் இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னா. அவனுக்கு யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரிஞ்சிருந்துச்சு. சாதாரண மனுஷங்கிட்ட பிச்சை கேட்டான், பணம் கேட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துட்ட பிச்சை கேட்கல, அவன் பணம் கேட்கல, பார்வை கேட்டான். இயேசு கிறிஸ்துட்ட பணம் கேட்காதீங்க, விஷன் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு விஷன் இருக்குது, அந்த விஷன் கேளுங்க. அவர்கிட்ட போய் பணம் கேட்டு இருக்காதீங்க, அவர்கிட்ட விஷன் கேளுங்க. பணம் உலக மனுஷன் சாதனை யார் வேணா கொடுப்பாங்க, ஆனா இயேசு ஒருத்தர் தான் விஷன் கொடுக்க முடியும். உங்களை குறித்த ஒரு விஷன் அவர்கிட்ட இருக்குது, நிறைய இருக்குது. உங்களை பத்தி நிறைய விஷன் அவர் வச்சிருக்கார். கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு விஷன் கொடுத்து உங்களை நடத்துவார். அது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், பல மடங்கு உயர்த்தும். இயேசு அவனை போகலான்னு சொன்னார், ஆனா அவருக்கு பின்னால் அவன் போயிட்டான். அந்த விஷயம் தான் அவனை அப்படி போக வச்சது. மூணாவது, இவனும் ஒரு பிறவி குருடன். மற்ற ரெண்டு பேரும் இயேசுவை கூப்பிட்டது போல, சீஷர்களை கூப்பிட்டது போல, ஆனா இவன் கூப்பிடல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த வாலண்டியரா இயேசு கிறிஸ்து இவன் லைஃப்ல வராரு. அவனை பத்தி ஒரு டாபிக் பேசுறாங்க. உடனே இவனை பத்தி பேசிட்டு போறது பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு ஒரு காரியம் செய்யணும்னு இயேசு நினைச்சார். தரையிலே உமிழ்ந்து சேருண்டாக்கி அந்த கண் இருக்க வேண்டிய இடத்திலே பூசி அவனுக்கு ஒரு பார்வை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, எப்படி செய்யணும்னு சொன்னாரோ, அப்படித்தான் அவன் செய்வான். சீலோவாம் குளத்துக்கு போய் கழுவினா அங்கதான் போய் கழுவணும், வேற செய்யக்கூடாது. வேற ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து பக்கத்துல இருந்து கழுவிட்டு வந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, எப்படி செய்யணும்னு சொல்றாரோ, அதையே செய்யுங்க. ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணாதீங்க. பைபிள்ல ஷார்ட்கட்டே கிடையாது. உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யாதீங்க. இயேசு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய, மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்க. அப்படி நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், ஒரு ஃபெய்த் கிரியேட் பண்றார். எந்த பரிசேயர்கள் இயேசுவை எதிர்த்தாங்களோ அவர்களை இவன் தைரியமா ஃபேஸ் பண்றான். அவர்களுக்கு அவன் போதனை செய்கிறான், அவர்களுக்கு அவன் உபதேசத்தை கொடுக்கிறான். அவருக்கு சீஷனாக உங்களுக்கு மனதுண்டோன்னு கேட்டான். யாருக்கு தேவன் செவி கொடுப்பார் என்கிற உபதேசத்தை அவங்களுக்கு கொடுத்தான், டாக்ட்ரின் கொடுத்தான், சத்தியத்தை போதித்தான். அதனாலதான் இயேசு அவனை மறுபடியும் வந்து சந்தித்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி கீழ்ப்படிவீங்களானா, ஆண்டவர் உங்களுக்கு தன்னை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார், இன்னும் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மூன்று பிச்சைக்காரர்களும் எங்களுக்கு அருமையான பாடங்களை தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வைத்திருந்தார்கள் அப்பா. இவைகளை அறியும்படி என்றைக்கு எங்கள் கண்களை திறந்ததற்காக சோத்திரம், எங்கள் மனதை திறந்ததற்காக சோத்திரம், இவைகளை அறியும்படி எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு கிருபை செய்ததற்காக சோத்திரம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த மூன்று பேரிடத்தில் காணப்பட்ட இந்த நல்ல விஷயங்களை நாங்கள் கவனமாய் கடைபிடித்து உம்மை பிரியப்படுத்த, உமக்காய் வாழ, உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த